திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஊரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு ஊரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கடல்களை மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு திருமல தேவ நாயனாரின் பொற்கடல்களை முக்கரணங்களால் போற்றி அருமையான முறையிலே சைவத்தை பரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். இறைவனுடைய சிறப்புகளை எல்லாம் அவர் நமக்கு, அதாவது பதியின் சொரூப லட்சணம், தடத்த லட்சணம், பதியுடைய இயல்பு எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்தி கொண்டே வருகிறார் என்று நாம் பார்த்தோம். அதிலே நேற்று நம்ம பார்த்தோம், நமக்கு வந்து அவர் தான் எல்லாத்துக்கும், நம்ம எப்படி பாதுகாக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம். எல்லாரையும் பொதுவா பாதுகாப்பாரு, ஓடுறவங்களையும் பாதுகாக்கிறாரு, ஆனா நல்ல சிக்கன பிடிச்சவங்கள சிறப்பா பாதுகாப்பாருன்னு சொன்னேன். அதாவது கந்த புராணத்துல ஒரு பாடல் உண்டு, புன்னறி அதனில் செல்லும் போக்கினை விளக்கி மேலாம் நன்னறி ஒழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கியாண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றினும். அதாவது புன்னறியில செல்றவங்களை நன்னறிக்கு மாற்றி, அதுதான் இந்த பாடல்ல நம்ம பார்த்தது. இப்போது அடுத்தபடியாக என்ன என்று பார்த்தோம் என்றால், இறைவன் நமக்கு எங்கெனமெல்லாம் ஆட்கொள்கிறார் என்று பார்க்கும் பொழுது, வல்லவன் வன்னிக்கு இறை இடை வாரணம் நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லென வேண்டா இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே அப்படின்னு சொல்றது. மீண்டும் இறைவன் இல்லை என்று சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லும்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஏதோ இதுல இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதாவது வல்லவன் ஏதாவது முக்கரணத்தினாலையும் முக்காலத்திலையும் எதையுமே விச்சதின்றி முடிக்கக்கூடிய வன்மை உடையவர். அதனால சிவபெருமான நம்ம வல்லவன் அப்படின்னு அடிக்கடி சொல்றது வழக்கம். அப்படி சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு, வன்னிக்கு இறை. வன்னி அப்படிங்கிறது அக்னி. அந்த அக்னின்னு சொல்லும் போது எப்படிலாம் வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த முக்தின்னு சொல்லுவோம், ஆகவனியம் முதலியா மூன்று அந்த அக்னிகளுக்கும், சடாராகினிக்கும், சடாராகினிங்கிறது நம்ம உடம்புல இருக்கு, எல்லாத்துக்கும் தலைவனாக இறைவன் இருக்கின்றார் வன்னிக்கு இறை. அது மட்டும் இல்லாம கடல் வந்து, இப்போ கடல்ல நீர் நிறைய இருக்கு, அந்த நீரானது வெளியே வராம ஒரு எல்லைக்குள்ள நிக்கிறதுக்கு பெண் குதிரையின் முகம் உடைய ஒரு அக்னியை இறைவன் கடலுக்குள் வைத்து நம்மை பாதுகாத்து வருகின்றார். வடவா முகாக்கினின்னு பேர் அதுக்கு. அப்போ எவ்வளவு ஆறுகள் எண்ணற்ற ஆண்டுகள் வந்து கடல்ல கலந்தாலும் கடல் நீரானது வெளியில் வராமல் இருப்பதற்கு இறைவன் இப்படி ஒரு அருமையான ஒரு ஏற்பாட்டினை செய்து வைத்திருக்கின்றார். அவருடைய ஆணைப்படி அது நமக்கு இயங்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்ததே இல்லை. பீச்சுக்கெல்லாம் போவோம், கடற்கரையில போய் நிற்போம், ஆனா அந்த கடல் நீர் எப்படி வெளியில் வராமல் இருக்கிறது என்று நாம் இதுவரையிலும் யோசிச்சதே கிடையாது. எங்கும் எவையும் எரியுறு நீர் போல் தங்கும் அவன் தானே தனிந்து திருவருட் பயன்ல சொன்ன மாதிரி எரியுறு நீர் இல்லையா. அது மாதிரி இங்க வந்து சுவாமி வந்து நீருக்குள்ள நெருப்பா வைத்து அந்த நீர் வெளியே வராமல் நம்மை பாதுகாக்கின்றார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படிப்பட்ட ஈசனை இல் என வேண்டா, அவர் இல்லைன்னு சொல்லாதீங்க, அவர் நமக்காக அல்லும் பகலும் நம்மை காத்து கொண்டு இருக்கின்றார். அதாவது நீர் பட்டா நெருப்பு வந்து அணைஞ்சு போயிடும், ஆனா இறைவனுடைய ஆணை இருப்பதால் அந்த நெருப்பு அங்க உள்ள இருந்துகிட்டு அது அவியாமல் அந்த நீரை மிகுந்து வெளியில் வந்து சேதப்படுத்த விடாமல் தடுத்து நம்மை காக்கின்றது என்பது எவ்வளவு ஒரு அருமையான விஷயம். நில் என நிற்பித்த ஈசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கடல் நீரை நில் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்காரு நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அல்லும் பகலும் அப்படிங்கிறது அந்த இப்ப நம்ம நல்லா யோசிக்கணும். கடலுக்கு நடுவுல இந்த நெருப்பை நிறுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தன்னோட இருப்பை உணர்த்தியதோடு மட்டும் இல்லாம ஆன்மாக்களுக்கு, ஆன்மாக்களாகிய நமக்கு அவர் அருள் பாலிக்கிற எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுல இறைவன் இருக்கின்றாருங்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஒரு அத்தாட்சி வேணும் நமக்கு. அதனால இதன் மூலம் நம்ம இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டே வந்ததன் மூலமாக பதிப்பசு பாசம்ங்கிற முப்பொருளையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதோட உண்மை இயல்புகளை நம்ம புரிஞ்சு கொள்ளணும், கடவுள் இருக்கின்றார் என்பதுல எல்லாளவும் சந்தேகம் இல்லை என்று நல்ல உறுதியாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதைத்தான் அந்த சைவ சித்தாந்த அந்த ஒரு கருத்துக்களை தான் அவர் இவ்வளவு இதுல இத்தனை பாடல்களையும் நமக்கு சொல்லிக்கிட்டே விடுறாரு. அடுத்து என்ன செய்யணுமா, நம்மகிட்ட ஒரு மயக்கம் இருக்கு, அந்த மயக்கம் மனசுல வரக்கூடாது. ஆனா அந்த மயக்கம் தீர்ந்தாரோட மனசுல இறைவன் எழுந்து, மயக்கம் இருக்க மனசுல சுவாமி இருக்க மாட்டார். அதைத்தான் அழகா சொல்றாரு. போற்றி சைத்தும் புகழ்ந்தும் புனிதனடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றான்னு சொல்லியிருக்கார். புனிதன் அடின்னு சொல்றார் சுவாமிய, புனிதன் அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்திருக்கோம். எல்லாவற்றையும் அவர் புனிதப்படுத்துகின்றார். ஆனா தன்னை புனிதப்படுத்துவதற்கு எந்த பொருளும் தேவையில்லை. புனிதமுத்த அதாவது எதை புனிதப்படுத்தணும்னா மல சம்பந்தம் இருந்தால்தான் புனிதப்படுத்தணும். இவருக்கு மல சம்பந்தம் கிடையாது, இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன் அவருடைய எண்குணங்கள்ல ஒன்று. நமக்கு இருந்து நீங்குது, அவருக்கு இயல்பாகவே இல்லை, ஆகையால் அவர் புனிதன். புனிதனாகிய அவர் நம்மை புனிதப்படுத்துகின்றார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிடும். ஆக என்ன சொல்றாரு, அவரை போற்றி வழிபடணும், புகழ்தல் அப்படிங்கிறது இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை பாடணும். பல இடங்கள்ல வலியுறுத்திட்டே போறாரு நம்முடைய திருமூல தேவநாயனார். என்ன காரணம் அப்படின்னா, இறைவனுடைய புகழை பாடுவது வந்து சரியை பணிகளில் ஒன்று. சரியைங்கிறது என்னது, சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவங்கள்ல முதன்மையாக உள்ளது. அப்போ சரியை பணியில ஒன்றாகிய அந்த பாடுதலை நாம் செய்ய வேண்டும். அதன் மூலம் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்ங்கிறத சொல்லிக்கிட்டே போறார். அதனால என்ன செய்யணுமா, அவருடைய திருவடியை நம்ம பாட வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு, சொல்லிட்டு என்றும் தேற்றுமின் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், சம்பாத்தியம் போறோம் நமக்குத்தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிடுதோம். நாம எல்லாத்தையும் அனுபவிக்கிறது, அதாவது வினைக்கு ஈடாக நமக்கு பொருள் போகங்கள் எல்லாம் பொருந்ததுக்குத்தான் அப்படின்னு சொல்லி மயங்கி பொருளை ஈட்டவும் அதை போற்றவும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய போகத்தில் அழுந்தவும் அப்படி போகக்கூடிய மனசு, அந்த மனசை நம்ம என்ன செய்யணும்னா, செல்வம் நமக்கு கொடுத்திருக்கிறது சிவப்பணிக்காகத்தான், ஹரன் பணிக்காகத்தான். அப்போ சிவபெருமானுக்குத்தான் நம்ம அதை வச்சு பணி செய்யணும் அப்படின்னு யாரெல்லாம் அந்த மனசை மாற்ற முற்படுகின்றார்களோ அவங்களுக்குள்ள சுவாமி பொருந்தி இருக்கின்றார். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எனக்கும் என்னுடைய பரம்பரைக்கும் தான் அந்த சொத்து அப்படின்னு சொல்லி அந்த சொத்துக்கு எவ்வளவு வழக்குகள் நடக்கு, அதனால எவ்வளவு புரிதல் இல்லாத தன்மைகள் வருது, எவ்வளவு உறவுகள் கெட்டு போகுது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி என்ன விஷயம்னா, இது எதுவுமே நம்ம சொத்து கிடையாது, எல்லாமே அவரோட சொத்து தான், சிவன் சொத்து தான். நம்ம தர்மகர்த்தா மாதிரி வந்து இருந்து அதை வச்சு நல்ல நல்ல காரியங்களை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆக மிக அழகாக அதை நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார் என்று பார்த்து கொண்டு, மேலும் இறைவன் எப்படிப்பட்டவர், நம்ம வழிபடக்கூடிய மற்ற தேவர்கள் எல்லாம் கடவுள்னு நம்பி வழிபடக்கூடியவர்கள் எல்லாமே பசுக்கள், இவரோ பதி. பதியாக இருப்பவர் பிறக்கவும் மாட்டார் இறக்கவும் மாட்டார். பிறப்பிலி இறப்பிலி அப்படின்னு சொல்லுவோம். அழகா சொல்றாரு, பிறப்பிலி பிஞ்சகன் பேர் அருளாளன், எல்லா ஆன்மாக்கள் மேலேயும் அதீதமான அருளை செலுத்துகின்றார். இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி, இன்னார்க்கு இந்த இடத்துல இவ்வளவு இன்பம் அருளினும் அப்படிங்கறது ஒழியாம எப்போது எல்லாருக்கும் துறப்பிலி இல்லைன்னு சொல்லாம இன்பத்தை கொடுத்துக்கிட்டேதான் இருக்காரு. ஆனா அதை இன்பம் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் ஆன்மாக்களுக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இன்பத்தை அருளக்கூடிய துறப்பிலி தன்னை தொழுமின் அவரை வழிபடுங்கள். தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே அப்படின்னு சொல்லி, அதாவது இறைவனுடைய திருவடியை மறக்காதவராக நாம் இருக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நாவுக்கரசு பிறந்தகை சொல்வார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. நம்முடைய காரைக்கால் அம்மையார் என்ன கேட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும், இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும்னு கேட்டு மீண்டும் பிறப்புண்டல் மறவாமை, ஒருவேளை பிறவிக்கு வந்தால் உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். அதே மாதிரிதான் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார், நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தோழர், பொய்யா நரகம் புகினும் துறக்கினும் போந்து புக்கு இங்கு உய்யா உடம்பினோடு ஊர்வ நடப்ப பரப்ப என்று நையா விழியினும் நானில மாளினும் நான் மறை சேர் மையார் மிடற்றானடி மறவா வரம் வேண்டுவனி. என்ன செய்து இந்த பிறவி முடிஞ்சோடனே நரகத்துக்கு போவேனா அல்லது சொர்க்கத்துக்கு போவேனா, போயிட்டு திருப்பி ஏன்னா அந்த ரெண்டு இடத்துல நம்ம இருக்க முடியாது, அந்த உள்ள அந்த தீவினை பயனாகிய துன்பத்தை நரகத்துல அனுபவிச்சுட்டு வந்துடணும், நல்வினை பயனாக உலக புண்ணியத்தை சொல்றோம், உலக புண்ணியத்தின் பயனாக கொஞ்ச நாள் சொர்க்கத்துல வந்துட்டு திருப்பியும் உலகத்துக்கு வந்து என்ன நம்முடைய இருவினைகளும் நீங்கும் வரையணும், இந்த இருவினை ஒப்பு வரணும், அந்த நம்மகிட்ட இருக்க அந்த பாசம் அழுக்கு புறம் நீங்கணும், அது வரைக்கும் நமக்கு பிறவி உண்டு. அப்ப அந்த அதெல்லாம் நீங்க தானே பிறப்போம். அப்படி பிறக்கும் போது புக்கு இங்கு இங்க வந்து புகுந்து ஊர்வனவா இருப்பனா நடப்பனவா இருப்பனா பரப்பனவா இருப்பனா அப்படின்னு தெரியாது, நான் அடிமையா இருப்பனா இல்ல ஆளுவனான்னு தெரியாது. என்னவா இருந்தாலும் நான் மறை சேர் மையார் மிடற்றான், அது சிவபெருமானை குறிக்கின்றது. அவருடைய திருவடியை மறவாத மனம் வேண்டும் அப்படின்னு வரம் கேட்கிறார். இறைவன்ட்ட இன்னைக்கு காமிய பக்தி அதிகமாக இருக்கிறது உலகில், வழிபாட்டை விட பரிகாரமே மிகுதியாக இருக்கிறது. வினை தீவினை பயனால ஒரு துன்பத்தை அனுபவிக்கணும்னு அந்த துன்பத்தை அனுபவிக்க தயாரா இல்ல, என்ன பரிகாரம் செஞ்சா இதுல இருந்து வெளிவரலாம்னா அப்ப அந்த வினை பயனை நாம் நுகர்ந்ததாக எப்படி ஆகும். திருமுறைய ஓதணும், பஞ்சாட்சரத்தை ஜபிக்கணும், அப்புறம் உளவார பணி முடிஞ்சா செய்யணும், அப்புறம் நூல்கள் வெளிவருவதற்கு துணை செய்யணும், பண்ணோட பாடணும், பூஜை பண்ணணும், சிவபூஜை பண்ணணும், திருக்கோயில் தரிசனம் பண்ணணும், தீர்த்தம் ஆடணும், இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்க, இதெல்லாம் செய்யும் போதே நமக்கு எல்லாம் சரியாகும் தனிப்பட்ட முறையிலே. அதுவும் முறையான சில பரிகாரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, அப்படி இல்லாம இந்த காலகட்டத்துல முறையற்ற பரிகாரங்கள் மிகுதியாக, அதன் பின்பு நாம் செல்வது மிக மிக தவறு. காமியத்து அழுந்தி இழையாது, வழிபாடே வந்து நிஷ்காமியமா தான் இருக்கணும், எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாம. அதான் செஞ்சதுக்கு நன்றி செல்றதுக்கே பிறவி பத்தாதுன்னு சொல்லும் போது எதுக்கு நம்ம புதுசா போய் அவற்றை வேணும் வேணும்னு கேட்கணும், ஆசை அருமின் தானே திருமூல தேவநாயனாரும் நமக்கு சொல்லி தராரு. அப்ப ஆசையை விட்டாத்தான் இன்பம் கிடைக்கும், ஆசை படப்பட துன்பம் தானே அழகா நமக்கு வலியுறுத்திருக்கிற. துன்பங்கிறது என்னது, ஒரு ஆசைக்கு ஒரு பிறவி தானே, அப்ப மெல்ல மேல பிறந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு பிறவில நம்ம எப்படி இருப்போம் நமக்கு எப்படி தெரியும், இதுக்கு முந்தின பிறவில நம்ம எப்படி இருந்தோம் அடுத்த பிறவில நம்ம எப்படி இருப்போம் நமக்கு எப்படி தெரியும். ஆகையால் எல்லோரும் நம்முடைய ஞானிகளுக்குள் ஒத்த கருத்து தான் இருக்கு. ஆக அவரை தொழுதால் நாம் அவருடைய திருவடியை மறக்காமல் இருக்கலாம். அது மட்டுமில்ல மாயா விருத்தமும் ஆமே. மாயைங்கிறது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பாசத்துல ஒண்ணு, ஆணவம் கன்மம் மாயைன்னு சொல்றோம் இல்லையா. நம்முடைய உடம்பு இந்த உலகெல்லாம் எதுலதான் இருக்கு, மாயையிலதான் செய்யப்பட்டிருக்கு. ஆக அந்த மாயை அப்படிங்கிறது அஞ்ஞானம், விருத்தம்ங்கிறது ஞானம். அப்போ இந்த உலகம் தோன்றி ஒடுங்குவதற்கு இடமாக மூணு வகை ஆன்மாக்கள் உள்ளது. அந்த ஆன்மாக்கள்ல சகலரை இது மிகவும் பந்திக்கின்றது. எது? மாயை அப்படிங்கிறது. ஆன்மாக்கள் மூன்று வகை. அது அழகா நமக்கு சைவ சித்தாந்தம் எடுத்து சொல்லுகிறது. ஒருமலம் உடையவர்களை, அதாவது ஆணவம் மட்டும் உடையவர்களை விஞ்ஞான கலர் என்றும், ஆணவம் கண்மம் ரெண்டும் உடையவர்களை பிரளயா கலர் என்றும், ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலமும் உடையவர்கள், அதாவது சகலமும் உடையவர்கள் சகலர்கள் என்றும் சொல்லப்படுது. அது அழகா நமக்கு திருவருட் பயன்ல திரிமலத்தார் அப்படிங்கிறது அந்த மும்மலங்களை உடைய சகலர். ஒன்று அதனில் சென்றார்கள், அது இருமலம் உடைய பிரளயா கலர். அன்றி ஒரு மலத்தார் விஞ்ஞான கலர் ஆயும் உலர். அப்ப ஆன்மாக்கள் மூன்று வகையாக இருக்கின்றது என்று நமக்கு திருவுருட்பயன் அழகா எடுத்து சொல்லுது. இதுல இந்த ஒரு மலமுடைய விஞ்ஞான கலருக்கு இறைவன் உள் நின்று தன்மையில் உணர்த்துவார். இருமலமுடைய பிரளயாகலருக்கு முன் நின்று முன்னிலையில உணர்த்துறார். அடுத்து சகலருக்கு மானுட சட்ட தாங்கி படற்கையில் உணர்த்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்கவங்க தகுதிக்கு ஏற்றால் அந்த ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்ப இறைவன் அருள் செய்கின்றார், உணர்த்துகின்றார் ஞானத்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக அருமையான முறையில அந்த பாடலை சிந்தித்து கொண்டு அதற்கு அடுத்தபடியாக அதே கருத்தை தான் அடுத்த பாடலும் சொல்லுது. தொடர்ந்து நின்றானே தொழுமின்னு சொல்லு. என்னது தொடர்ந்து நின்றான் அப்படின்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்முடைய வழிபாட்டுல ஒரே நிலை இருக்கணும், உரைப்பு இருக்கணும். கோயிலுக்கு போனா சுவாமிகிட்ட மனசு மட்டும் மனசு ஒன்றணும். ஒன்று இருந்து நினைமீன் உன் தமக்கு ஊனம் இல்லைன்னு அப்புறம் சுவாமி சொல்றாங்க. குறையே இருக்காது, ஆனா நீ அவற்றை மட்டும்தான் மனசு ஒன்றி வழிபடணும்ட்டு. அப்படித்தான் வழிபட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அப்படின்ட்டு. ஆக நம்ம ஒரு பூஜை செஞ்சாலும் மனசு அதுலதான் இருக்கணும். பூஜையில கொஞ்சம் கவனம் சிதற போய்த்தான் நக்கீர தேவ நாயனார் சிறைக்குள் மாட்டினாரு அப்படிங்கறது வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனமாக நம்மை தொடர்ந்து எப்படி தொடர்ந்து இருக்கிறார்னா, ஆன்மாக்களாகிய நம்மை அவர் எப்பவுமே தனிச்சு விடல, எப்போதும் நம்மளை தொடர்ந்துட்டேதான் இருக்கார். புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே திருவாசகத்துல படிக்கிறோம் இல்லையா, மாதிரி எப்போதும், அதாவது பறிச்சு வச்சா கூட அந்த மலராத தாமரை வந்து கிரகணம் பட்டா, சூரியகிரகணம் சூரியனோட கதிர்கள் பட்டா அப்படியே மலருமா, அது மாதிரி பல பிறவிகள் அந்த ஆன்மாக்கள் வந்து உழன்றாலும் ஆன்மாவை ஈடேற்ற இறைவன் எப்போதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றார். எல்லா பிறவிலையும் நம்மளை தொடர்றார். ஏதோ ஒரு பிறவில இல்ல, நம்ம எடுக்கிற எல்லா பிறவிலையும் அவர் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார். அப்படி நம்மை அதெல்லாம் நம்ம உணரணும் முதல்ல. சுவாமி எங்க இருக்காருன்னு கேட்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பதில். எப்போதும் நம்ம கூடவே இருக்கிறாரு, உயிருக்குயிரா இருக்கிறாரு, நம்மை தொடர்ந்து இருக்கின்றார். அவரை தொழணும், தொழுதால் அவர் எப்படிப்பட்டவர்னா படர்ந்து நின்றான், எல்லா இடத்திலையும் உலகம் பூரம் வியாபித்து இருப்பவர். அப்படிப்பட்டவரை தொழுதால் அவர் என்ன செய்யறார், பரிபாரகம் முற்றும் கடந்து நின்றான். அதாவது பார் அகம் முற்றும் படர்ந்து நிற்கிறார், கடந்து நிற்கிறார். பூமிக்கு உள்ளேயும் இருக்கிறாரு, பூமிக்கு வெளியவும் இருக்கிறார். அப்பாலுக்கு அப்பாலா இருக்கிறார் இல்லையா, அவர் வியாபக பொருள், பூமியே அவருக்கு வியாபிய பொருள் தான். அதனால அப்படி எங்கும் விரிந்து இருக்கின்ற, வியாபித்து இருக்கின்றார். கிட்டத்தட்ட அத்து விதம் தான் இந்த பாடல் சொல்றது வந்து, இறைவன் நம்மோடு ஒன்றாகவும் இருக்கிறார், கலப்பினால் பொருள் தன்மையால் வேறாக இருக்கின்றார், நமக்கு உணர்த்தும் பொருட்டு நம்மை இயக்கும் பொழுது உடனாக இருக்கின்றார். இதைத்தான் அழகா அந்த பாடல்ல சொல்லி. அப்படிப்பட்ட பெருமான் அவரை நம்ம என்ன பண்ணணும், அவரை தொழ வேண்டும். தொழுவது என்ன தெரியுமா நமக்கு, அது நமக்கு மிகப்பெரிய புண்ணியம். சிவபெருமானை தொழுவது மிகப்பெரிய புண்ணியம் என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அப்ப புண்ணியம் வேணும்னா நான் எப்படி புண்ணியம் சேர்ப்பேன், என்கிட்ட வந்து புண்ணியம் செய்யறதுக்கு என்ற பொருளாதார வசதி இல்லைன்னு யாருமே வருத்தப்பட வேண்டாம். இவரை வழிபட்டா போதும், இவரை தியானம் பண்ணணும், இவருடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது தீஷாக்கிரமமா உபதேசம் வாங்கி பஞ்சாட்சரம் ஜபிக்கலாம். அதுக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்றால் ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆக இப்படி பல வகையிலும் அவருடைய அருளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நமக்கு சொல்லுகின்றார். அது போல இவருக்கு அந்தம் என்பது கிடையாது. அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து வேற எங்க இருப்பாரு அப்படின்னு கேட்டா, இவரை யாரு இடைவிடாது வணங்குகின்றார்களோ அவங்களை விட்டு அவர் நீங்காம அவங்க கூடவே இருக்கிறார். எல்லாத்துக்கும் முடிவை அவர் செய்கின்றார், ஆனால் தனக்கு முடிவை அவர் செய்யும். அந்தமில் ஈசன் அவருக்கு முடிவே கிடையாது. அவர் எங்க வந்தார்னா எனக்கு உள்ள புகுந்து நின்றார். மனத்து உன்னை வைத்தாய் சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்வார், என் உள்ளத்து உள்ளே மன்னிய மன்னே திருவாசகத்துல வருது. ஆக தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். அது மாதிரி சுவாமி வந்து சந்தி அப்படிங்கிறது இரவும் பகலும் கூடக்கூடிய ஒரு நேரம், பகலும் இரவும் கூடாத ரெண்டு சந்தியிலையும் நம்ம வந்து இறைவனை வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக மாலை நேரம் பகலும் இரவும் கூடும் வேளை அந்த அப்படி வழிபடுறதுதான். அப்புறம் சுவாமியும் சொல்வார் இல்லையா, காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் அப்படின்னு சொல்வார். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப யாருக்கு ஈசனுடைய அருள் கிடைக்கும்னா, சந்தி நேரத்துல யாரிடமும் தொலைபேசியில் பேசாமல் தொலைக்காட்சியை பார்க்காம அப்புறம் இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப்ப வச்சு நோண்டிட்டு இருக்காம இறைவனை நினைந்து வழிபடணும், விளக்கேத்தணும், அதுக்கு அடுத்தபடியா அனுஷ்டானம் பண்ணணும், அது இந்த ஜபம் பண்ணணும், திருமுறைய ஓதணும். அப்படி இருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு அருள் உண்டு என்று நமக்கு திருமூல தேவநாயனார். அதாவது அருள் வேணும்னு நினைக்கிறோம், அருள் பெறாதவர்கள் ஏழை தானே. அப்ப நம்ம செல்வனா ஆகணும்னா செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே புரிஞ்சு வழிபடணும் அப்படிங்கிறத அழகா நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அடுத்து, நமக்கு எத்தனை துணை இருந்தாலும் இறைவனை போல ஒரு சிறந்த துணை கிடையாது, அவர் நமக்கு வழித்துணையாக இருப்பார் என்று உணர்த்துகிறார். யாருக்கு வழித்துணையாக இருப்பார், வணங்கி நின்றாருக்கு வழித்துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்றார். இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றான் அப்படின்னு சொல்றார். அதாவது அந்த ஏழிசையா இசை பையனாய் இன்னமுதாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகின்னு சொல்லுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சிவபோதம் யார்த்த மிகுதியாக இருக்கின்றதோ அவங்களுடைய செயலெல்லாம் தன் செயலா சுவாமி ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட ஆன்மாக்கள்கிட்ட இறைவன் பால்ல நெய் மாதிரி கலந்திருப்பாரு. பால்ல நெய் இருக்கிறது நமக்கு தெரியாது, ஆனா நெய் இருக்குது இல்லையா, அது மாதிரி இறைவன் கலந்து இருப்பார் பாலில் நெய் போல. பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும் அப்படின்னு சொல்றார். காலத்தாலையும் இடத்தாலையும் பின்னாகியும் முன்னாகியும் நிற்கின்றார். அப்படி அதாவது முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளாகவும் இருப்பார், பின்னை புதுமைக்கு பேத்தும் அப்பெற்றியனாகவும் இருப்பார். ஜோதியனேன்னு சொல்லுவாரு, அடுத்து துன் இருளேன்னு சொல்லுவார். தோன்றா பெருமையனே சொல்லுவாரு, ஆதியனே சொல்வாரு, அடுத்து அந்தம் நடுவாகி அல்லா நீ ஆதி நீ நடு நீ அந்தம் இல்லை இது எதுவுமே நீ கிடையாது. அது மாதிரி முன்னும் பின்னுமாக பிணங்கி நிற்பவன். அப்படி பிணங்கி நின்றாலும் தயிரும் பாலும் போல தம்முள் மாறுபட்டு நிற்கின்றார் அப்படின்னு சொல்றார். அடுத்து உணங்கி நின்றான் அமராபதின். அமராபதிநாதன்கிறது இந்திரன். இந்த வெண்ணெய் அடுப்புல வச்சு காய்ச்சிரும், அந்த காய்ந்த வெண்ணெயில நீர் நீங்கிரும், சரசரசரம் சத்தம் கேட்டு அந்த சத்தம் எல்லாம் நிக்கும் போது அதுல இருக்க ஈரப்பதம் எல்லாம் போய் அந்த நெய்யானது நல்ல வெளிப்பட்டுரும், நல்ல நுகர்ச்சிக்கு உரியதாக இருக்கும். அது மாதிரி அவர் மகாதேவனாக இந்திரன் போன்ற தேவர்களுக்கு எல்லாம் வெளிப்படுகின்றார் அப்படின்னு நமக்கு அழகா அதுல காட்டியிருக்காரு. எல்லாம் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாரு, வணங்கி நின்றார்க்கே வழித்துணை ஆமே அப்படின்னு சொல்றாரு. அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி யாரு வணங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன நெறியில போகணும் அப்படின்னு கூடவே வழித்துணையா வாரார். செல்லும் நெறி காட்ட வல்லார்தாமே என்று அப்பர் சுவாமி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. இதுக்கு நம்ம நிறைய உதாரணங்களை பார்க்கலாம் பெரிய புராணத்துல. அப்ப எந்த நேரத்தை வந்து நம்மளை நெறிப்படுத்தணுமோ அப்படி நெறிப்படுத்தி நமக்கு வழித்துணையா அவர் வந்துகிட்டே இருப்பார். அந்த உணர்வு நமக்கு வரணும், அவர் இருக்கிறாருங்க உணர்வு நமக்கு கண்டிப்பாக வர வேண்டும். இப்ப சாமானியமாவே நம்ம சாதாரண ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த வழியில என்னெல்லாம் வரும், கழிவர்களால் தீங்கு வரலாம், விலங்குகளால் வரலாம், நீரு நெருப்பு இந்த பஞ்சபூதங்களால எல்லாம் நமக்கு துன்பம் வரலாம். ஆனா அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு துணை வேணும், அந்த இருந்தா அதுல இருந்து நம்ம நிவர்த்தியாகி வெளியே வருவோம். அது மாதிரி சுவாமி எப்படி இருக்காராம், ஐம்பொறிகளாலும் மனத்தாலும் சிவகதிக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வழியில நமக்கு இடையூறு வந்தா வழிகாட்டக்கூடிய வள்ளலாக மார்க்க சகாயராக அவர் நமக்கு கூடவே வாராரு. அவர் கூட வாரதுனாலதான் நம்ம சித்தாந்தத்தையே சிந்திக்கிறோம். அவர் கூட வழிகாட்டுறதுனாலதான் நம்ம திருமுறையை எடுத்து ஓதுகின்றோம். அவர் கூடவே கூட்டிட்டு வர்றதுனாலதான் நம்ம தீட்சை பெற்று ஜபமும் பூஜையும் பண்றோம். இது எல்லாத்துக்கும் அவர் கூட இருந்து நமக்கு வழிகாட்டுறாருங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு அகத்துறை பாடலும் பாடுறாரு. பாடிட்டு அதுல கோணன் இல்லாத குணத்தடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றானே அப்படின்னு சொல்றாரு. மாறுபாடில்லாத குணத்தை உடைய அடியார்களுடைய மனசுல இறைவன் வந்து உரையாணியை போல் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த காலத்துல என்ன செய்வாங்களாம், அந்த சந்தனக்கட்டையில பொன்னால ஆன ஆணியை அடிச்சு வச்சிருப்பாங்களாம். அப்ப அந்த சந்தனக்கட்டையை உரைக்கும் போது அந்த பொண்ணும் சேர்ந்து அதுல அறப்படும். அதை அணிவது ஒரு மரபு, அப்படி ஒரு மரபு இருந்திருக்கு. அது மாதிரி அடியார்களுடைய மனமாகிய சந்தனக்கட்டையில பொன் அதுல பதிக்கப்பட்ட பொன் ஆணி மாதிரி நம்ம மனசுக்குள்ள அவர் இருப்பாரு. இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும் நமக்கு? அழகா சொல்றாரு. அது மாதிரி இப்போ இந்த ஆணின்ற தொடர்புள்ள ரெண்டு மூணு பொருளை சிந்திக்கலாம். அச்சாணின்னு கேள்விப்பட்டிருப்போம், தேருக்கு அச்சாணி, வண்டிக்கு அச்சாணி எவ்வளவு முக்கியம், அதுதான் தாங்கும். அது மாதிரி இவர் நம்மை தாங்குகின்றார். அடுத்து பசுமரத்தாணின்னு சொல்லுவோம், நல்ல ஒரு பச்சை மரத்துல எளிதாக இறங்கும். இதே ஒரு காஞ்ச மரத்துல ஆணி இறங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம மனசுல நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை பசுமரத்தாணி மாதிரி பதிச்சு வச்சுக்கிடணும்னு சொல்லுவாங்க. அதான் எளிமையாக எளிதாக இறங்கும் அப்படின்ட்டு. அது மாதிரிதான் இறைவன் நம்மை தாங்குகின்றார் அப்படின்னு பாக்குறோம். நல்ல மனசுல இறைவன் அருமையாக பதிந்து கொள்கிறார் அப்படின்னு பாக்குறோம். எழுத்தாணி நமக்கு தெரியும், அந்த காலத்துல எல்லாம் அதை வச்சுதான் எழுதுவாங்க அப்படின்னு தெரியும். ஆக ஆணியாக இருந்து பெருமான் நம்மை ஆட்கொள்கின்றார் என்பது ஒரு அருமையான விஷயம். அவர் அஞ்ஞனம் நம்ம மனசுக்கு பாரம் மாறி மீளா அடிமை உமக்கே ஆளாய் அப்படின்னு நம்ம அவற்ற நம்மளை ஒப்படைச்சு நம்ம வழிபட்டோம்னா நம்மளுடைய குணம் சிறப்பாக இருந்தது என்றால் அந்த தகுதிக்காக பெருமான் நம் மனமாகிய சந்தனக்கட்டையில தன்னை பொன் ஆணியாக பதித்துக் கொள்வார் என்று மிக அழகான ஒரு செய்தி இதெல்லாம். அது மாதிரி இப்போ மழையவும் இறைவனுடைய அருளையும் ஒரு இடத்துல சொல்றார். இப்போ மழை வர போகுது, இப்போ விவசாயி வந்து எல்லாம் செஞ்சாச்சு, ஆனா அந்த மழை வந்து என்ன செய்யணும், முதல்ல இடி இடிக்கும், மின்னல் மின்னும், நான் வரப்போறேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டு உழவர்களுக்கு ஒரு இது சொல்லு, நீங்க உங்க நிலத்தெல்லாம் சரி பண்ணி விதையெல்லாம் விதைச்சிட்டு என்ன எதிர்நோக்கி இருங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த மழை பெஞ்சு வீணா பெய்யாம அதை எப்படி நீங்க பந்தோஸ் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, அது எங்கெல்லாமோ தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் ஓடி பெய்யாம அதை என்ன மாதிரி நீங்க வழி கொள்ளாம அதை பார்த்துக்கிடணும், நீங்க வளம் உறுத்தி கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அது சொல்ற மாதிரி இந்த மழை வந்து இடியும் மின்னலையும் முதல்ல கொடுக்கு. அதே மாதிரி இறைவனை ஒரு மழையாக, அதாவது அவர் நமக்கு செய்கின்ற அருள் அருள் மழையை அவர் நமக்காக பெய்விக்கின்றார். ஆனா அந்த வானத்துல இருந்து வர்ற மழைய மாதிரி கிடையாது. ஆனா ஒரு வித்தியாசம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுவை போல, எப்படி பசுவை போல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசு வந்து தன்னோட கன்றுக்கு பசிய அறிஞ்சு பாலை ஊட்டும். கன்றும் பசி வந்தா தாய கூவி அழைக்கும். இது ஈயும் அது ஏற்கும், அது ரெண்டும் ஒத்து இருக்கும். அதே மாதிரிதான் நம் இறைவன் இருக்கின்றார். நாம கன்று மாதிரி அழைக்கணும், அவர் நமக்கு பசுவை போல வழங்குகின்றார். கன்று வந்து தாய்ப்பால், அந்த தன்னோட பசுவிட்ட பால் குடிக்கிற, தாயிட்ட பால் குடிக்கிறதுக்காக அழைக்குது. ஆனால் நாம் இறைவனை அழைப்பது ஞானம் பெறுவதற்காக. ஞானப்பால் ஞான சம்பந்த பெருமானுக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஞானத்தை பெற கருதி நாம் இறைவனை அழைக்க வேண்டும். இது மாதிரி எல்லாம் நமக்கு வேறு யாராலும் உணர்த்த முடியும்? சுவாமி எப்படி இருக்காருங்கிற அவரோட சிறப்பையும் நம்முடைய அறியாமையும் நமக்கு உணர்த்தி இறைவனை இப்படி வழிபட வேண்டும் என்று நமக்கு எடுத்து சொல்றதுக்கு இனி யார் வருவாங்க? எவ்வளவு அழகாக நமக்கு அவர் எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம்.